நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இது தவிர சிங்கப்பூர்லயே ஒரு தமிழ் மாத இதழை நீண்ட நாட்களாக நடத்தி வருகிறீர்கள் என்று அறிகிறேன்.
இந்த மாதம் வருவது 75வது இதழ் என்று நினைக்கின்றேன். ஏறத்தாழ 7வது ஆண்டை நோக்கி போகின்றது. இது சில கோட்பாடுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. லாப நோக்கம், உதாரணமாக சிங்கப்பூர் படைப்பாளிகள் மட்டுமே எழுத முடியும், சிங்கப்பூர் சார்ந்த கருத்துகள் மட்டுமே வரும், சிங்கப்பூருடைய இலக்கியம் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் சிங்கப்பூரில் உள்ள மாணவர்கள் தமிழர்கள் பேராசிரியர்கள் மட்டும் எழுதக்கூடிய இதழாக மிக தரமாக நடத்தி வருகிறேன். இதற்கான வெப்சைட் உண்டு. இதில் பெயர் வந்து தி ஷராங்கன் டைம். இதுக்கு வந்து திரு ஷா நவாஸ் என்கின்ற தமிழ் ஆய்வாளர் ஆசிரியர்கள், அவரோட கூட்டாக சிவானந்தம் மகேஷ் என்ற இரண்டு பேர் இணைந்து இந்த குழு மிக அற்புதமாக நடந்து தொடர்ச்சியாக வருகிறது. இதில் வெளிவந்த கதைகள், கட்டுரைகள், ஆய்வு செய்திகள் எல்லாம் நிறைய நூல்களாக வந்து சிங்கப்பூர் ஆர்ட் கவுன்சில், சிங்கப்பூர் லிட்ரேச்சர் அவார்டுகள் நிறைய வாங்கியிருப்பது என்பது எனக்கு மகிழ்வான ஒரு விஷயம். அதிலும் சென்ற பார்த்தீர்கள் என்றால் இந்த இதழ் ஆகஸ்ட் இதழ் சிங்கப்பூர் பல்கலைக்கழக மாணவர்கள் கட்டுரைகளாக வந்திருக்கிறது. இது மாதிரி சிங்கப்பூரை சார்ந்து நான் செய்த விஷயங்கள் வந்து
கேட்கவே
ரொம்ப நன்றியா.
இது தவிர தமிழ்நாட்டிலே பெண்கள் கல்வியின் மேம்பாட்டிற்காக நீங்கள் நிறைய செய்திருப்பதாக அறிகிறேன். அதை பற்றி எமது நேயர்களுக்கு அறிய தருவீர்களா?
நான் ஒரு சிறு குக்கிராமத்திலிருந்து வந்து இங்கே குடியேறி பெரிய அளவுக்கு வைத்துவிட்டால் என் கிராமத்தை நான் மறந்துவிடவில்லை. அங்கே பெண்கள் எல்லாம் கல்வி கற்காமல், அங்கே ஒரு பெண் கல்விக்கூடம், எங்கள் தாயார் பெயர் ரஹ்மத் என்று பெயர், அவர் பெயரால் ரஹ்மத் பெண்கள் மேல்நிலை உயர்நிலைப் பள்ளி என்று 95 ஆரம்பித்தேன். அது ஒரு மிக பிரம்மாண்டமாக ஆழ விருட்சமாக 25வது ஆண்டை தாண்டுகிறது. நான் சேர்க்கும் போது 40 பெண்கள், இப்பொழுது 1200 பெண் பிள்ளைகள் படிக்கிறது. சுற்றுவட்டாரத்தில் பல இன சமூக மக்கள் அங்கே கல்வி கற்கிறார்கள். கல்வி ஒன்றை தவிர அதில் எதுவுமே குறிக்கோளும் இல்லை, லாப நோக்கும் இல்லை. அது வந்து இன்னும் சொன்ன போனால் சிங்கப்பூர் தரத்திற்கு அதை நான் உருவாக்கியிருக்கிறேன். நான் சிங்கப்பூரில் இருப்பதனால் இங்குள்ள மரங்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொண்டு அங்கும் நிறைய குரு வனங்களையும் மரங்களையும் காடுகளையும் ஒன்று அமைதியான சூழலை உள்ளிப்பாக்குகிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கிறவர்கள் பிரமித்து போவார்கள். நான் பிரமித்து போவது மரங்களும் செடிகளும் இயற்கையும். பல நண்பர்கள் என்னை பார்த்து, ஏன் இதை கிராமத்தில் கட்டினீர்கள், பெரிய நகரங்கள் கட்டியிருந்தால் பெரிய வருமானம் இருக்கிற நகரங்கள் கட்டுவதின் நோக்கமல்ல, கிராமங்களில் இருந்து தான் வர வேண்டும் என்றார்கள். அது போன்று நிறைய டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ஆர்கிடெக்டுகள், பெரிய கல்வியாளர்கள் உலகம் போரும் என்று இருப்பது நான் என் கிராமத்திற்கும் நான் பிறந்த மண்ணுக்கும் என் சமூகத்துக்கும் நான் செய்த ஒரு மிகப்பெரிய சேவையாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றேன். இது வந்து கல்வி சார்ந்த என்னுடைய செயல்.
உங்களது சமய மார்க்கத்திற்கும் நீங்கள் நிறைய தொண்டு செய்திருக்கிறீர்கள் என்று அறிகிறோம்.
நான் ஆழ்ந்த இஸ்லாமிய மத நம்பிக்கை உள்ளவன். இஸ்லாம் என்கின்ற ஒரு மொழியை யார் பின்பற்றி நடக்கின்றானோ அவனே முஸ்லீம் என்று அடையாளப்படுத்த வேண்டும். உலகம் முழுதும் இஸ்லாமியர்கள் பல மொழி பல இனத்தில் இருப்பதால் வேதம் மட்டும் அரபு மொழியில் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பொது உதாரணமாக சிங்கப்பூர்ல வந்து ஒரு பள்ளிவாசல்ல நம்ம வணங்க போனோம்னா சீனர் இருப்பாரு, மலாய்க்காரர் இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, தமிழர்கள் முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஆக பள்ளின மக்களுக்கும் ஒரு பொதுத்தலமாக வச்சிருக்காங்க அரபு மொழியை. ஆனா அதிலே நோக்கம் என்னன்றா, அந்த வணங்கத்துக்கு மட்டும்தான் அது வந்து பயன்படுத்தி தவிர பிரார்த்தனைகள் பிரச்சாரங்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த மொழியிலே எங்கு பார்த்தாலும் நடக்கின்றது. சிங்கப்பூர் பார்த்தா கூட ஒரு 84 பள்ளிவாசல் இருக்கு. இதுல ஒரு 8 பள்ளிவாசல் தமிழ் பேசக்கூடியவர்கள் நடத்துறாங்க. அங்க எல்லாம் வழக்கு மொழியாக தமிழ் தான் பேசி எல்லாமே நடந்து கொண்டு. இதுதான் தமிழ்நாட்டில் நிலைமை தான். இதில் என்ன முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, அந்த இஸ்லாமிய பண்புகள், இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள், இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய சரியா என்று சொல்லக்கூடிய சொற்கள் இது எல்லாம் அரபிலே இருப்பதால் தமிழராகிய தமிழ் முஸ்லீம்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் இஸ்லாமிய மதகுருமார்கள் சொல்வதை மட்டுமே கேட்டு நடக்கக்கூடிய சூழல் நீண்ட காலமாக இருந்து கொண்டு வந்தது. ஆரம்ப கட்டமாக தமிழில் குரான் 1950 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் மக்களிடம் பெரிய அளவுக்கு சேரவில்லை. இந்த அரபு மொழி கற்ற இஸ்லாமிய மத குருகள் அல்லது ஆலிம்கள் உளவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து வந்தது. இஸ்லாமியருடைய வணக்க வழிபாடுகளில் எப்படி தமிழில் சமஸ்கிருதம் கலந்ததோ முஸ்லீம்கள் மத்தியில் அந்த அரபு சொல் கலந்து வணக்கங்களும் இருந்தது. இது ஒரு நீண்டகால சவாலான ஒரு பிரச்சனை இருக்கும்போதுதான் கவிக்கோவும் நாங்களும் இதை பற்றி பேச்சுவார்த்தைகள் பண்ணக்கூடிய அவர் வந்து எனக்கு ஒரு திட்டம் ஒன்று கொடுத்தார். இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் உலகம் புறா ரெண்டுதான். இறைவசனம் என்று சொல்லக்கூடிய குரான், நபிமொழிகள் சொன்ன சொல் செயல் எல்லாம் அதை அரபு மொழியில் ஹதீஸ் என்று சொல்வார்கள். ஹதீஸ் என்றால் தமிழில் சொல் செயல் அங்கீகாரம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செஞ்சது அங்கீகரித்தது. இப்படியாக ஐம்பெருங்காப்பியம் தமிழில் இருப்பது போல் அரபு மொழியில் ஒரு 6 தொகுப்பாசிரியர்கள் பண்ணது உலக முஸ்லீம்கள் எல்லோரும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி அவரவர்கள் மொழியில் மொழி பெயர்த்து வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியில் இருக்குது, உருதுல இருக்கு, மலையாளத்தில் இருக்கு, ஆனா தமிழில் இல்லை. ஆனா தமிழ் முஸ்லீம்கள் என்பது என்னுடைய கணக்குப்படி உலகத்தில் 80 நாடுகள் வாடுறாங்க. தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர், இலங்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 லட்சம் பேர், மலேசியாவில் 10 லட்சம். உலகத்திலேயே தமிழ் முஸ்லீம்களுக்கு இந்த சமய கொள்கை தமிழில் போய் சேர வேண்டும் என்பதில் கவிப்பவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தையும் இதையும் சொன்னார்கள். எனக்கும் அந்த ஆர்வம் வந்தவொடனே உடனடியாக என்னுடைய தாயார் பிறகிலே சென்னையிலே ரஹமத் பதிப்பகம் என்று ஒரு மொழிபெயர்ப்பு துறையை உருவாக்கணும். ஏறத்தாழ 2025 காலமாக தொடர்ந்து மொத்தம் 40 தொகுப்புகள், இது 40வது தொகுப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 35வது தொகுப்பில் கவிக்கு காலமாக இருந்தார். அவருடைய மேற்பார்வையில் அரபு தமிழ் தெரிந்த மார்க்காரிகளுக்கு ஊதியம் கொடுத்து இந்த நூல்களை எல்லாம் கொண்டு வந்து இன்று தமிழ் முஸ்லீம்கள் மத்தியில் இஸ்லாம் என்றால் என்ன, நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகள் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவுபட்டு இது சமய நல்லிணத்திற்கும் சமயத்தை பின்பற்றுவதற்கும் மற்ற சகோதரர்கள் புரிந்து கொள்வதற்கும் நான் ஒரு மிகப்பெரிய சேவை செய்ததாகவே நினைக்கின்றேன். அதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஆதரவும் கொடுத்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சிங்கப்பூரில் தொழில் அதிபராக இருப்பவரும் தமிழ் ஆர்வலருமான முஸ்தபா முகமது எம்ஏ அவர்கள்.
கவிக்கோ அப்துல் ரஹ்மானை பற்றி கூறும்போது அவரது விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் ஒரு மண்டபமே கட்டி கொடுத்ததாக அறிகிறேன்.
நாங்கள் சென்னையில் இருக்கும் பொழுது தமிழ் நூல்கள் வெளியிடுவதற்கான ஒரு அரங்கம் இல்லாத ஒரு குறையை நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் நூல் எழுமும், கவிக்கோ நூல் எழுமும், சில பெரிய பெரிய அமைப்புகள் மட்டுமே சென்னையில் நூல் அரங்கம் வச்சிருக்காங்க. அங்கே போனால் அவர்களுக்கான சில கட்டுத்தாட்டுகாடுகள், நம் தமிழர்களுக்கே உள்ள அந்த ஜாதி பிரிவு சமய பிரிவுகளை ஒவ்வொரு விபத்தையும் வைத்துக்கொண்டு மொழி சார்ந்த ஒரு வெளியீட்டு தளம் இல்லாத ஒரு குறையை நானும் கவிக்கோவும் பல முறை பேசினோம். பேசிவிட்டு தான் நான் வந்து இந்த நம்முடைய சென்னையிலேயே ரஹமத் பதிப்பதற்காண்டி மிக சென்னையின் முக்கிய பகுதியில் எனக்கு ஒரு கட்டடத்தில் வந்து 3 தளங்கள் இருந்தது. அதில் ஒரு தளத்தை முழுக்க முழுக்க சிங்கப்பூர் தரத்திற்கான மிக சிறந்த ஒரு நூல் வெளியீட்டு அரங்கம் உற்பத்தி செய்தேன். அதற்கான ஒளி வடிவமைப்பு மேற்பார்வை அனைத்துக்கும் என் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய என் சகோதரர் ஜிஎச் அப்துல் ஹமீது அவர்கள் தான் வடிவமைத்து கொடுத்தார்கள். ஒளி எப்படி வர வேண்டும், சவுண்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முழுக கண்ணும், லைட்டிங் காணி அவங்களே வந்து பிலிப்ஸ் கம்பெனியில் பேசி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து இசையமைப்பாளர் தாஜ் நூறு மூலமாக இந்த ஒளிபரப்பு சாதனங்கள்லாம் வாங்கப்பட்டது. அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங், ஆனால் ஒரு நூல் வெளியிட வர்றவங்களுக்கு ஒரு உலக தரத்தில், ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு 29 பேர் தான் இருக்கலாம், 100 பேர் தான் வருவாங்க, அவ்வளவு கல்வியாளர்கள் இருப்பாங்க. அதனால அவங்க நல்ல அருமையான குளிரூட்டப்பட்ட வசதி, அதெல்லாம வந்து மிகச்சிறந்த டாய்லெட், இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கவனிக்கவே மாட்டாங்க. நான் உங்களை போன்றோம் என்னை போன்றா போதும். அருமையான அரங்கத்தை ஒன்று உருவாக்கினோம். அதுக்கு கவிக்கு பெயரே போட்டு கவிக்கு மன்றம் சென்று சொன்னேன். இன்றைக்கு சென்னையிலே கவிஞர்கள் வெளியிடக்கூடிய அத்தனை நூல்களும் அங்குதான் வெளியிடப்படுவது என்பது எனக்கு மிக 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 மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும். ஆஸ்திரேலியா தமிழர்களாக இருக்கட்டும், மலேசியா தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது உலக தமிழர்களாக இருக்கட்டும், நான் இதன் மூலம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் நீங்கள் நூல் வெளியிட விரும்பினால் என்னுடைய தொலைபேசிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ள அனைத்து வசதிகளும் நான் செய்து தருகிறேன் என்று உறுதியளித்துக் கொள்கிறேன். நூல் அச்சிட வேண்டுமா அச்சிட்டு தருகிறேன், அரங்கேற்ற வேண்டுமா அரங்கேற்று தருகிறேன், அல்லது யாராவது ஒரு முக்கிய அறிஞரை முன்னிறுத்தணுமா நான் அனைத்தையும் செய்து நான் அதில் அகமகிழ விரும்புகிறேன். ஏன்னா வெளிநாட்டு தமிழர்கள் குறிப்பாக ஒரு கவிதையோ ஒரு படைப்பையோ வெளியிடுவது ஒவ்வொரு மனிதருக்கும் தான் ஒரு குழந்தை என்றது போன்ற உணர்வு இருக்கும். ஆனால் அவர் எங்கு சென்று வெளியிட்டாலும் நம் தாய் திருநாடாகிய தமிழ்நாட்டில் அவர்கள் வெளியிடுவதைத்தான் விரும்புவார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய கவிஞர்களோ அவர்கள் விரும்பக்கூடிய ஆட்களோ வரும்பொழுது அதற்காக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் மிகுந்த சிரமத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாவது எனக்கு தெரியும். அதே மாதிரி அச்சிடும் போதும் நிறைய அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். தரங்கட்ட முறையில் தரமற்ற முறையை அடிச்சுட்டு அல்லது காலப்படுத்தி நேரங்களை வீணாக்கிறார். எனவே நான் இந்த வானொலியில் உங்கள் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறேன், நூல் அச்சிடவோ நூல் வெளியிடவோ விரும்பினால் தயவு செய்து என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு எனக்கான உள்கட்டமைப்பும் வசதியும் இருக்கிறது. நீங்கள் விரும்பியதை செய்து கொடுத்து வருவேன். எனக்கு எந்த லாபமும் தேவையில்லை. அதற்கான கடவுள் எனக்கு பெரும் செல்வத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கான். எனக்கு போதும். என் தமிழ் மொழிக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் நான் கவிக்கோ மன்றத்தின் மூலமாக நூல் வெளியீட்டு விளாசுவதற்கு நான் செய்து கொடுக்கிறேன். அல்லது நீங்க சிங்கப்பூரில் வெளியிட வேண்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கு நிறைய அமைப்புகள் இருக்கின்றது. நான் அனைத்து வேலையும் செய்து கொடுக்கிறேன். மலேசியா கோலம்புரம் அங்கும் அந்த எழுத்தாளர் கழக நண்பர் என்னுடைய உயிர் நண்பர் ராஜேந்திரன் இருக்கார். சிங்கப்பூரில் எழுத்தாளர் கழகம் இருக்கின்றது. மற்ற நிறைய அமைப்புகள் இருக்கு. சிங்கப்பூரில் வெளியிடனாலும் என் கூட உலக தமிழர்களே என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மலேசியாவா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாடா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இலங்கையா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு லாப நோக்கமின்றி நீங்கள் மயில் வளையக்கூடிய ஒரு சேவையை செய்து என் தமிழ் அன்னைக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன்.
இறுதியாக திரு முஸ்தபா அவர்களே, உங்களது எதிர்கால திட்டங்கள், நம்முடன் பகிரக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா?
எதிர்கால திட்டங்கள் ஒன்று வந்து இந்த கரிகால சோழன் விருது சிங்கப்பூர் மலேசியா இலங்கையை தாண்டி இப்பொழுது கனடா அமெரிக்கா வளைகுடா நாடு இங்கிலாந்து இங்குள்ள தமிழர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை போய் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து சில ஒப்பந்தங்கள் போடலாம் இருக்கேன். இது வந்து என்னுடைய ஒரு திட்டம்.
அதில் ஆஸ்திரேலியர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்களையா?
நிச்சயமாக நிச்சயமாக உலக தமிழர்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். தமிழ் சார்ந்த நான் கண்டிப்பா செய்யறேன், நம்ம செய்வோம். இது ஒரு திட்டம் இருக்கு. ரெண்டாவது என்னடா, இந்த ஸ்ட்ராங்கோன் டைம்ஸ்ல இருந்து சிங்கப்பூர் சம்பந்தப்பட்ட தமிழருடைய வாழ்வு, கல்வி, நம்முடைய தமிழர்கள் இந்த நாட்டில் பங்கேற்று அந்த காலத்தில் செய்த சாதனைகள், வரலாறுகள் எல்லாம் ஆய்வு நூல்களா ஸ்ட்ராங்கோன் டைம்ஸ் மூலம் ஆண்டுதோறும் வெளியிடணும் என்று சொல்ல நமக்கான தரவுகளுக்கு வந்து சரியான முறையில இல்ல, அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கு. இது வந்து ரெண்டாவது திட்டம். இதுவும் இப்ப ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. மூன்றாவதாக, மலேசிய தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கொரோனா முடிந்தவொடனே அது விஷயமா செய்யலாம். இதுதான் என்னுடைய திட்டம்.
தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நீங்கள் செய்கின்ற சேவைகள் தொடர வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறோம் ஐயா. உங்கள் நேரத்திற்கும் உங்கள் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி.
உலக தமிழர் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.